بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم صيام عاشوراء احتسب على الله ان يكفر السنه التي قبله رواه مسلم وابو داود والترمذي والبيهقي صدق رسول الله صلى الله عليه وسلم அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான் புகழ் அணிந்து முடித்தாக அல்ஹம்துலில்லாஹ் அகிலத்துக்கு ரஹ்மத்தாகவும் சாந்தியாகவும் வந்துவிட்ட தாஜுல் மதீனா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை அடியொட்டி வாழ்ந்த உத்தம ஸஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஊத் தாபிஈன்கள் நல்லவர்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உரித்தாக என்று கேட்டுக்கொண்டதன் பின்னால் புனிதமிகு ஜுமுஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலில் நடந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறை நேசர் செல்வர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன் வாலுஹு என்னென்ன நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவைகளை எடுத்து நடப்பதனால் எங்களுக்கு விமோசனம் கிடைப்பதாகவும் எல்லாம் வாக்களித்திருக்கின்றானோ அப்படியான நல்ல கர்மங்களை எங்களுடைய வாழ்வில் எடுத்து நடந்து கொள்ளும்படியாகும். அதே போன்று என்னென்ன விடயங்களை செய்வதனால் எங்களுக்கு கேடும் வலிகேடும் உண்டாவதாகவும் தோல்வியும் நஷ்டமும் உண்டாவதாகவும் வாக்களித்திருக்கின்றானோ அவைகளை விட்டு விரண்டோடி தப்பித்துக் கொள்ளுமாறும் ஆரம்பத்தில் அடியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்தவனாக இந்த ஃபுத்பா பேருரையை ஆரம்பம் செய்கின்றேன். 1440 ஹிஜ்ரி வருடத்திலே கால் பதிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி இருக்கின்றான். இந்த 1440 ஹிஜ்ரி வருடத்தை விமோசனமான சுபீட்சமான அழகான வெற்றிகரமான இறைவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்வதற்கு எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. நோயற்ற வாழ்வையும் ஹலாலான விந்தையும் இந்த வருடத்திலிருந்து எங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. பிடித்திருக்கக்கூடிய கேடுகள் பிடிகள் அனைத்திலிருந்தும் எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஈடேற்றம் பெற செய்வானாக. அல்லாஹின் நல்லடியார்களே இறைநேச செல்வர்களே, இன்றைய ஃபுத்பாவினுடைய கருப்பொருளாக தலைப்பாக இந்த புது வருடம் எவ்வாறு ஆரம்பித்தது, இந்த புது வருடத்தை எப்படி தோற்றுவித்தார்கள், இப்படியான ஒரு தோற்றுவிப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்ற ஒரு சில விடயங்களை அலசி ஆராயலாம் என்று நினைக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறைநேச செல்வர்களே, எங்களுடைய இஸ்லாம் எங்களுடைய குர்ஆன் எங்களுடைய மார்க்கம் இதற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. நாங்கள் அந்நிய மதங்களை பார்த்தால் அந்நிய மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் வரலாற்றை வைத்து அவர்களுடைய மதங்களை முன்னெடுத்துச் செல்வார்கள், எல்லாவற்றிற்கும் ஒரு வரலாறை முன்வைப்பார்கள். ஆனால் எங்களுடைய குர்ஆனுடைய விடயம் எங்களுடைய ஹதீஸினுடைய விடயம் எங்களுடைய நபியினுடைய விடயம் என்றவற்றை நாம் நோக்குகின்ற பொழுது நாம் அந்த விடயத்தில் பூஜ்யமாக இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் நபி பிறந்ததும் நபி வஃபாத்தானதும் மாத்திரம்தான். நபி பிறக்கின்ற பொழுது எப்படி பிறந்தார்கள் என்பது அதிகமானவருக்கு தெரியாமல் இருக்கும். ஏன் பேசுகின்ற எனக்கும் கூட அதில் இருக்கக்கூடிய உள்ரங்கமான விடயங்கள் தெரியாமல் இருக்கும். அது என்னுடைய பலவீனம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறைநேச செல்வர்களே, எங்களுடைய இஸ்லாத்தில் நாம் வளமையாக அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் ஒவ்வொரு எழுத்து எழுத்தாக நாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எழுத்து எழுத்தாக படிக்க வேண்டும். குர்ஆனை பொறுத்தவரையில் ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் இருக்கின்றது.
எனவே அந்த எழுத்து மாறிவிட்டால் வேறு பொருள் அந்த இடத்திற்கு வந்துவிடும். அதனால் ஒவ்வொரு எழுத்தையும் அதனுடைய விளக்கத்துடன் படிக்க வேண்டும் என்று நாம் இதற்கு முன்னாலும் குத்துபாக்களையும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம். அதற்கு சம்பவம் ஒன்றையும் ஞாபகப்படுத்தினோம். அதற்கு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் இருக்கக்கூடிய அந்த பா, முதலாவது பி இருக்கின்றதே, பிஸ்மி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பா எழுத்துக்கு இஷா தொழுகையை தொடர்ந்து தஃப்ஸீருடைய வகுப்பை ஆரம்பித்தார்கள். தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே தான் அதை முடித்தார்கள். முடிக்கின்ற நேரம் காரணம் என்ன? இப்பொழுது ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்கிறது, அதனால் இந்த வகுப்பை நிறுத்துகின்றேன். ஆனால் இன்னும் இந்த பாவுடைய தஃப்ஸீரை பூர்த்தியான சொல்லி முடிக்கவில்லை. ஒரு எழுத்துக்காக எடுத்துக்கொண்ட நேரம் மாத்திரம் இவ்வளவு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, இதே போன்று எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் இன்று இந்த புது வருடத்தை பற்றி பேசுகின்றோம். எப்படி இந்த புது வருடம் ஆரம்பமானது? நாங்கள் அனைவருக்கும், பெரும்பாலானோருக்கு தெரிந்த விடயம்தான், இந்த முஹர்ரம், இந்த முஹர்ரத்தை வைத்து இந்த ஹிஜ்ரா, இந்த ஹிஜ்ரத் என்கின்ற நபியுடைய மார்க்கத்துக்காக ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு சென்ற காரணத்தினால் அதற்கு ஹிஜ்ரத் என்று சொல்கின்றோம், ஹிஜ்ரத் என்று சொல்கின்றோம். இந்த ஹிஜ்ரத்தை நிகழ்வை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட புது வருடம் யாரின் மூலமாக தோற்றுவிக்கப்பட்டது? இது பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த விடயம். ஹஜ்ரத் உமர் இப்னு அல்-கத்தாபினுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2.5 வருட ஆட்சியின் பொழுது ஆரம்பமானது. 2.5 வருடம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிகழ்வு தான் இந்த புது வருடம் என்பது. இதற்கு நாங்கள் வருவோம். இதற்கு முன்னால் யோசிப்போம், இந்த முஹர்ரம், இந்த சஃபர், இந்த ரபியுல் அவ்வல், இந்த ரபியுல் தானி, இந்த ஜுமாதுல் ஊலா, ஜுமாதுல் தானி, ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா அல்லது துல்ஹஜ், இந்த 12 மாதங்களும் இவைகள் எவ்வாறு தோன்றின? இதை அல்லாஹ் இறக்கியதா, இல்லை ஆதம் அலி இஸ்லாம் கொண்டு வந்ததா, அவருடைய மகன் நூஹ் கொண்டு வந்ததா, அவருடைய மகன் இத்ரீஸ் கொண்டு வந்ததா, அவருடைய மகன் ஷீஸ் கொண்டு வந்ததா, அவருடைய மகன் ஹூன் கொண்டு வந்ததா? இல்லை. இவைகள் எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டது? இவைகளை பார்க்கின்ற பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 5வது அப்பா, 5வது அப்பா, அதாவது நபியுடைய தகப்பனாரை எங்களுக்கு தெரியும், அப்துல்லாஹ் என்று சொல்கின்றோம். அவர் அல்ல, அவருக்கு மேல் அப்துல் முத்தலிப், ஹாஷிம், அப்துல் முனாப், ஹுசை, கிலாப், இந்த கிலாப் என்று சொல்கின்ற இந்த அப்பாவின் மூலமாக தான் இந்த முஹர்ரம் சஃபர் தர்கீம் வந்தது. அதற்கு முன்னால் எப்படி இருந்தது? அதற்கு முன்னால் இருந்த காலங்களில், நபியுடைய 5வது அப்பாவுக்கு முன்னால் இருந்த காலங்களில் மாதங்களினுடைய பெயர்கள் வேறு விதத்தில் இருக்கின்றது. எப்படி என்றால், அவைகளை பாடம் செய்வதற்குரிய தேவை இருக்கவில்லை என்பதனால் அவைகளை இந்த இடத்தில் நாம் எடுக்கவில்லை. பொதுபாவர்கள் தேவையற்ற விடம் என்பதனால், உதாரணமாக சொன்னால் எங்களுடைய தை மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசியை போன்றுதான், அவைகளை நாம் மிச்சம் விரட்டுவது கிடையாது என்பதை போல அரபியிலும் அப்படி வேறு வேறு மாதங்கள் இருந்தன. இன்னும் சில ரிவாயாத்துகளில் மாதங்களை 12 மாதமாக அல்லாமல் 28 மாதங்களாக பிரித்து வைத்திருந்தார்கள். 28 மாதம், ஒரு வருடத்துக்கு 28 மாதம், அதில் ஒரு மாதத்துக்கு 13 நாட்களாக பிரித்து வைத்திருந்தார்கள். அவைகளைத்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மூத்த பாட்டனாரான கிலாப் என்கின்ற அந்த பாட்டனார் முஹர்ரம் சஃபர் என்று பெயர்களை திரிவுபடுத்தினார். ஏன்? சாதாரணமாக தான் தோன்றித்தனமாக பெயர்கள் போடவில்லை, காரணத்துடன் தான் பெயர்கள் போட்டார்கள். அந்த ஒவ்வொரு பெயருக்கும் பொருள் இருக்கின்றது. அதில் சிலதை மாத்திரம் ஞாபகப்படுத்துகின்றேன் தேவைக்காக. முஹர்ரம், ஏன் முஹர்ரம் என்ற பெயரை போட்டார்கள் என்றால், அன்று தொடக்கம் இந்த மாதம் வந்துவிட்டால், சுபஹானல்லாஹ், இந்த முஹர்ரமுடைய அவர்களுடைய இதற்கு முன்னால் இருந்த பெயருள்ள மாதங்களிலாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார்கள். யாராவது தனக்கு எதிராக வலிக்கே வந்து எடுத்தாலும் கூட அவர்களுடன் போர் புரிய மாட்டார்கள், ஹராமாக்கி வைத்திருந்தார்கள். எனவேதான் முஹர்ரம் என்ற பெயரை அதற்கு விட்டார்கள், ஹராமாக்கப்பட்ட மாதம். அதாவது பிற மக்களுடன் போர் புரிவது, சண்டை செய்வது ஹராமாக்கப்பட்ட மாதம் என்ற பெயரை அந்த முஹர்ரமுக்கு கொண்டு வந்தார்கள். இதுதான் உண்மையான கருத்து. அதே போன்று ரமலானை எடுத்துக் கொள்ளலாம். ரமலான் மாதத்தை ஏன் பெயர் வைத்தார்கள்? ரமலான் மாதத்திற்கு ரமலான் என்ற பெயர் வைத்த காரணம், முன்னால் பார்க்கலாம், முஹர்ரம் இருந்து ஆரம்பித்து சஃபர் ரபியுல் அவ்வல் வசந்தத்தின் ஆரம்பம், ரபியுல் தானி வசந்தத்தின் இரண்டாவது கட்டம், அதே போன்று ஜுமாதுல் ஊலா இப்பொழுது வசந்தம் இருந்து இலையுதிரனுடைய ஆரம்பம், ஜுமாது தானி இலையுதிரனுடைய முடிவு, இப்படி வந்து ரமலானுடைய காலம். நன்றாக யோசிக்கலாம், ரமலானுடைய காலம் ஒரு நாளும் கூலா இருக்காது. ரமலானுடைய டைம்ல முதல் நோம்பு பிடிச்சோடனே எப்படி இருக்கும்? எங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும். முதல் நோம்பை பிடித்து வெளியில் இறங்கினால் தலை சுற்று எடுக்கும். காரணம் என்ன? ரமலான் வந்தாலே ஒரு சூடு ஆரம்பமாகும். ரமலானுடைய காலம் சூடான காலம். எனவே தான் லைலத்துல் கத்ருடைய பகுதியை நபி அவர்கள் விவரிக்கும் பொழுது லைலத்துல் கத்ருடைய அடையாளங்களில் ஒன்றுதான் கூலா இருக்கும். அப்படியானால் ஏனைய காலங்கள் எப்படி இருக்கும்? எடுக்க வழி இருக்காது. எனவே தான் ரமலான் என்று வைத்தார்கள். அந்த நேரத்தில் சீசன் ரொம்ப ஹை சூடாக இருக்கும். இதைத்தான் ரமலான் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி ஒரு சிலருக்கு பெயர்களை வைத்தார்கள். நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, இப்படி காலம் போனாலும் கூட நாங்கள் சொல்கின்றோம், அதற்கு மருமகள் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த புது வருட முறையை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னாலும் கூட ரிவாயாத்துகளில் ஃபத்ஹுல் பாரியிலே அல்லாமா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய அந்த கிதாப் கிரந்தத்திலே கொண்டு வருகின்ற பொழுது, எவ்வளவு தான் இருந்தாலும் கூட, எவ்வாறு தான் இருந்தாலும் கூட, எப்பொழுது ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்தார்களோ, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து சென்றார்களோ, அங்கு சென்றவுடன் இந்த ரிவாயத்தை ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அங்கு சென்றவுடன் சொன்ன வார்த்தை தான், இன்று நாங்கள் வந்த திகதியை எழுதி கொள்ளுங்கள், இன்று நாம் இங்கு வந்த திகதியை எழுதி கொள்ளுங்கள். முதலாவது திகதி இட்டவர்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் வந்த திகதியை ஞாபகப்படுத்துங்கள். ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அது ரபியோனில் அவ்வல் மாதமாக இருந்தது, வியாழக்கிழமையாக இருந்தது என்று ஒரு ரிவாயத்திலே அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, எனவே இந்த காலம் இவ்வாறு சென்று கொண்டிருந்த பொழுது ஹிஜ்ரி 16, 17, 18 இந்த மூன்று காலமும் சொல்லப்படுகின்றது. 17 இமாம்கள் தர்ஜீத் செய்கிறார்கள், இதுதான் அநேகமான கருத்தாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். எது எவ்வாறு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாம் விஷயத்துக்கு வருவோம். இந்த காலப்பகுதி ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன் அவர்களுடைய காலப்பகுதியிலே ஒரு பிரச்சனை சர்ச்சை உண்டாகின்றது. அவர்களுடைய தர்பாருக்கு, அவர்களுடைய சன்னிதானத்துக்கு ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கு என்ன? இன்றைய வழக்குகளை போன்றே தான் டேட் பிரச்சனை. அதாவது ஒரு நபர் இன்னொரு நபருக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார், ஒரு அக்ரிமெண்ட் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இது எது சம்பந்தமாக? கடன் சம்பந்தமானது. கடனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது எவ்வாறு, இந்த அதாவது ஷாபான் மாதத்துடன் இந்த கடன் தொல்லை முடிகின்றது என்பதாக அந்த வாக்குறுதியில் எழுதப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இருவருமாக வந்திருக்கிறார்கள். வந்த நேரத்தில் காசியாராக இருக்கக்கூடியவர் பார்க்கின்றார் வழக்கை. முன்னால் வைத்து பார்த்தால் அதில் ஷாபானுடன் தவணை முடிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவர் சொல்கிறார் இந்த ஷாபான் என்று, அடுத்தவர் சொல்கிறார் இல்லை அடுத்த வருடம் ஷாபான் என்று. இப்பொழுது பிரச்சனை வருகிறது, இந்த கடனுக்கு தவணை இன்னும் இருக்கிறதா அல்லது இந்த ஷாபானுடன் முடிந்து விடுகிறதா என்று போடப்பட்டதுடன் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த விடயம் நித்திய வைக்கப்பட்டது. இப்பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள், இது சரியான பிரச்சனையாக இருக்கின்றது. நாம் எங்களுடைய மக்களுக்கு டேட் சிஸ்டம் ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், இவர்களுக்கு புதிதாக லான்ச் பண்ண வேண்டும் என்று சொல்லிதான் இருக்கக்கூடிய பெரும் பெரும் சஹாபாக்களை கூட்டு விட்டு, இந்த பாருங்க இந்த இடத்துல கடன் சம்பந்தமாக வந்திருக்கின்றது, இந்த ஷாபான் சென்ற 2017 ஷாபாண்டையா இல்லாட்டி 2018 ஷாபாண்டையா இல்லாட்டி 2019 வர இருக்கிற ஷாபாண்டையா, இது விளங்குது இல்லை. இப்ப இந்த மனிதர்கள் ரெண்டு பேரும் இங்க சண்டை, எனவே இது பிரச்சனைக்குரிய விஷயம். எனவே நாங்க டேட் முறைமையை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இதுதான் காரணம். இப்பொழுது மஷூரா நடைபெறுகின்றது, எப்படி டேட் முறைமையை இன்ட்ரடியூஸ் பண்ணுவது. எங்கிருந்து ஆரம்பிப்பது? கலீஃபாவோட டேட்ல இருந்து ஆரம்பிப்போமா? உமர் இப்னு கத்தாப் எப்ப கலீஃபா ஆகினார் அதுல இருந்து ஆரம்பிப்போமா? இல்லாட்டி இன்றைக்கு இந்த பிரச்சனை இன்றையிலிருந்து ஆரம்பிப்போமா? இப்படி பல அபிப்பிராயங்கள் நடக்கின்ற பொழுது சிலர் ஒவ்வொரு சஹாபாக்களும் மஷூரா சொன்னார்கள். சில சஹாபாக்கள் சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், ஹுர்முதான் என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவர் சொன்னார், பாரசீக மன்னர்கள் ஈரான் நாட்டு மன்னர்களுடைய டேட் சிஸ்டத்தை நாம் கொண்டு வருவோம். அவர்கள் எவ்வாறு டேட் சிஸ்டம் வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு ராஜா வந்துவிட்டால் அந்த ராஜா எப்பொழுது வந்தாரோ அந்த டேட் ஆரம்பிக்கப்படும். அவர் எப்பொழுது இறந்து விடுவாரோ திரும்பவும் அடுத்த ராஜாவில் இருந்து புதிதாக திரும்பவும் டேட் வரும். இப்படி ஆரம்பிக்கலாம் என்று சொன்னவரிடம் அதனை கேட்டவர்கள் சொன்னார்கள், ஐ சரி வராது, எங்களிடம் ராஜா தன்மை கிடையாது. அந்த நேரத்தில் அந்த சபையிலே உட்கார்ந்திருந்த சில முஸ்லிம் யகூதிகள், அதாவது தௌராத் வேதத்தை அச்சாக பின்பற்றக்கூடியவர்கள், அல்லாஹுவை அல்லாஹுவாகவும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலாகவும் பின்பற்றுபவர்கள், அதான் அஹ்லுல் கிதாப் என்று சொல்வோம், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் சொன்ன வார்த்தை நாம் இவ்வாறு செய்தால் என்ன, ரோமர்கள் பின்பற்றக்கூடியது போன்று அலெக்சாண்டரினுடைய காலத்தில் இருந்து பின்பற்றலாமே, இஸ்கந்தர் என்று சொல்கின்றோமே அலெக்சாண்டர் அவருடைய காலத்தில் இருந்து பின்பற்றலாமே, டேட்டை ஆரம்பிக்கலாமே என்று சொன்னவுடன் அது 1000, 2000, 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் செல்கின்றது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஏதாவது புதிதாக வச்சு ஆரம்பிப்போம், நிச்சயம் தூரமான காலம் அதனால் கஷ்டம், புதிதாக ஆரம்பிப்போம். இந்த நேரத்தில் தான் ஹஜரத் அலி இப்னு அபி தாலிப் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அந்த நேரத்திலே நாங்கள் ஆரம்பிப்போம், நபியுடைய பிறப்பை வைத்து ஆரம்பிப்போம் என்று சொன்னார்கள். அதே போன்று இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியுடைய பிறப்பை விட ஏற்றமானதுதான் நபியினுடைய பிஅத்த், அதாவது அவரை நபி என்று எப்பொழுது ஏலான் செய்யப்பட்டதோ 40 வயதில் அந்த காலத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் தான் ஹஜரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அது ஒன்று வானம், என்னுடைய மஷூரா எங்க நபி அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு வெளியில வந்தாங்களோ அந்த வருடத்தை வச்சு ஆரம்பிக்கலாம், அந்த வருடத்தை ஆரம்பிக்கலாம். சொன்ன உடனேயே ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடனே சொன்னார்கள், இது நல்ல விடயம் போல எனக்கு படுகிறது. சொன்ன உடன் ஹஜரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இது நல்ல விடயம் போல் எனக்கு படுகிறது என்று சொன்ன உடன் அந்த விடயம் கபூல் செய்யப்பட்டது. இதுதான் ஹிஜ்ரியை வைத்து வருடத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொன்னது. இப்ப முதலாவது பிரச்சனை முடிஞ்சாச்சு, இரண்டாவது பிரச்சனை, இரண்டாவது மஷூரா வருகின்றது, மசோதா வெளியில் வருகின்றது, எந்த மாதத்தை முதல் மாதமாக வைப்பது, எந்த மாதத்தை முதல் மாதமாக வைப்பது? ஆரம்பத்தில் சொன்னோம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்ற மாதம் முஹர்ரம் அல்ல, ரபியானில் அவ்வலில் தான் ஹிஜ்ரத் செய்தார்கள், ரபியானில் அவ்வலில் தான் ஹிஜ்ரத் சென்றார்கள், அது மூன்றாவது மாதம். முஹர்ரம் என்பது இங்கு தலைய மாதமாக இருக்கின்றது. இப்பொழுது இரண்டாவது மஷூரா வந்தது, எந்த மாதத்தை முற்படுத்தலாம்? எனவே ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாம் ரஜப் மாதத்தை முற்படுத்தலாமே, காரணம் என்ன? வீணான மஷூரா கிடையாது, காரணத்துடன் மஷூரா சொல்கிறார்கள். ரஜப் அதாவது வருடங்களில் தனித்துவமாக வரக்கூடிய அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய மாதம், அதே போன்று 4 அஷ்ஹுருல் ஹுரம், முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த கண்ணியமான சங்கையான மாதங்களில் வருடத்தில் தனியில் வரக்கூடிய மாதம் அந்த ரஜப் மாதம். இந்த ரஜப் மாதத்தை நாம் வைக்கலாமே என்று ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஏனைய சஹாபாக்களும் ரமலான் இவ்வாறு ஒவ்வொரு மாதங்களை சொன்னார்கள். அதிலும் ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாம் முஹர்ரம் மாதத்தை வைப்போம், நாம் முஹர்ரம் மாதத்தை வைப்போம். காரணத்தையும் சொன்னார்கள். முஹர்ரம் என்பது சங்கையாக்கப்பட்ட மாதங்களில் முதலாவது மாதமாக இருக்கின்றது, வருடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது, இந்த மாதத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம், முஹர்ரம் மாதத்தை தான் நானும் நினைக்கின்றேன், அதுதான் நல்லதாக உசிதமானதாக இருக்கும் என்று நானும் எண்ணுகின்றேன். காரணம், அதற்கு முன்னால் வரக்கூடிய மாதம் துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம், மக்கள் ஹஜ்ஜுக்கு சென்று அன்று பிளந்த பாலகர்களை போன்று வீட்டுக்கு திரும்புகின்ற மாதம், வந்தவுடன் அடுத்தபடியாக அவருடைய புதிய வருடத்தை சிறு குழந்தைகளாகவே ஆரம்பிக்கட்டும். அதே போன்று அரபாவினுடைய நாள் இருக்கின்றது. யார் அரபாவினுடைய நோன்பை நோக்கின்றார்களோ, ஒரு ஹதீஸில் முன்னாள் வருடம், அதே போன்று இன்னொரு ஹதீஸில் இரண்டு வருடத்தின் முன்னால் சென்ற இரண்டு வருடங்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நபி கூறி இருக்கிறார்கள். அதே போன்று யாருக்கு அது தவறுகிறதோ, அவர் முஹர்ரமில் வரக்கூடிய இந்த பத்தாவது தினத்தை நோன்பு நோற்று அந்த பாவத்தை அந்த தன்மையை இல்லாமாக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். எனவே முஹர்ரமை முற்படுத்துங்கள் என்று சொல்லி அடுத்த வருடத்தில் இருந்து முஹர்ரத்தை நாம் முதல் மாதமாக லான்ச் பண்ணுகின்றோம், அறிமுகப்படுத்துகின்றோம். எனவே இப்படித்தான் முஹர்ரமினுடைய வரலாறு முன்னால் வந்தது. முஹர்ரமினுடைய வரலாறு முன்னால் வந்தது இவ்வாறுதான். இப்படி வந்ததற்கு பின்னால் நாம் யோசிக்க வேண்டும், இந்த ஹிஜ்ரத்தை ஏன் காரணமாக எடுத்தார்கள்? நபி அவர்கள் உலகத்திலே வாழ்ந்த எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் என்னுடைய உங்களுடைய அந்த ஹபீபுனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்தது. இஸ்ரா என்ற பயணம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலாவினுடைய அனுமதியுடன் விண்ணலோகத்தை நோக்கி தூக்கி சென்ற அந்த சரித்திரம், இது வேறு எந்த நபிக்கும் கிடைக்காத பாக்கியம். அந்த தினத்தை எடுக்க இருந்தது, அந்த மாதத்தை முதல் மாதமாக ஆக்க இருந்தது, அந்த நிகழ்வை வைத்து எங்களுக்கு மார்பு தட்டி சொல்ல இருந்தது. என்னுடைய நபி வானலோகத்தை நோக்கி சென்றதனால் நாம் இப்படி அதனை தலையாய மாதமாக ஆக்கினோம் என்று சொல்லலாமே. அந்த நாளை ஆக்கவில்லை. குர்ஆன் ஷரீஃபை இறக்கிய அந்த ஹிராவினுடைய அந்த தினம் அதை செய்ய இருந்தது, அதையும் செய்யவில்லை. நபியுடைய பிள்ளைகள் பிறந்தது, நபியுடைய பிள்ளைகள் வஃபாத்தானது, ஏதாவது ஒரு தாளை வைக்க இருந்தது, அதையும் செய்யவில்லை. நபி சுவர்க்கத்தை நோக்கி சென்ற அந்த தினங்களை வைக்க இருந்தது, அதையும் வைக்கவில்லை. எந்த ஒன்றையுமே உண்டாக்காமல், எந்த ஒன்றும் நடைபெறாத இந்த ஹிஜ்ரத்தை காரணமாக எடுத்தது ஏன்? இந்த ஹிஜ்ரத்தை மையப்படுத்தியது ஏன்? வெளிரங்கத்தில் பார்த்தால், எங்களுடைய கண்ணோட்டத்தில் வெளிரங்கத்தை பார்த்தால், ஒருவர் இருக்கும் இடத்தில் இருந்து அவரை அடித்து விரட்டி விட்டால் நாளைய தினம் அவரை பார்த்து நாங்கள் என்ன சொல்லுவோம்? இவரை நாங்கள் அடிச்சு விரட்டினோம். கேவலம் ஒருவர் இருந்த ஊரில் இருந்து அவரை விரட்டுறது என்னது? அவசியம் அடிச்சு விரட்டினவர் கேவலம், வெளிரங்கத்தில் கேவலம். நபி பிறந்த ஊரில் இருந்து நபியை செல்லுங்கள் என்று விரட்டியது, கையில ஒன்றும் கிடையாது. எங்களுடைய நாட்டிலும் அனுபவப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் இதில் இருப்பீர்கள். யோசித்து பாருங்கள், சொல்லலாமா? யாராவது கேட்டா நாங்க சொல்லலாமா, எங்களை அடிச்சு விரட்டினாங்க என்று சொல்ல இயலுமா? இல்ல, சும்மா தெரியா வந்தேன் என்று தான் சொல்லலாம். கேவலம், அவமானம், துக்கம், கவலை, நஷ்டம், கை சேதம், என்ன? தாய் மண்ணை விட்டு வந்திருக்கிறார்கள், மக்காவில் பிறந்தார், சுபஹானல்லாஹ். அந்த ஊரில் இருந்து வெளியில் விழுந்ததால் அதை தலையாய மாய மாதமாக ஆக்குவதாக இருந்தால் இந்த ஹிஜ்ரத் தரும் படிப்பினைகள் என்ன? இந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு என்ன சொல்லுகின்றது? வெளிரங்கம், காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் அவர்கள் பார்த்தது இவரை விரட்டி விட்டால் தொல்லை முடிந்து விட்டது என்பதுதான். யூசுஃபை கிணத்திலே தூக்கி எறிந்து விட்டால் தொல்லை முடிந்து விட்டது என்றுதான் நினைத்தார்கள் 11 யகூதியான அந்த சகோதரர்களும். ஆனால் நம்ம நினைத்திருக்கவில்லை, கனவில் கண்டிருக்கவில்லை, கனவு கூட அவர்கள் காணவில்லை எதிர்காலத்தில் இவனிடம் போய் நாங்கள் கையேந்துவோம் என்று. கிணற்றிலே போட்ட யூசுஃபை அல்லாஹு தாலா ராஜ பீடத்தில் அல்லவா உட்கார வைத்தான், கேபினட், கஸாயினுல் அர்த், கேபினட்டில கொண்டு போய் உட்கார வச்சான். நீங்க போட்டது பாலம் கிணத்துல, அல்லாஹ் உட்கார வச்சது சிம்மாசனத்துல, சுபஹானல்லாஹ். இதே போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரட்டுகின்ற பொழுது இவர்கள் நினைத்தது தொலைஞ்சது என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் இஸ்லாத்தினுடைய வித்து அங்குதான் முளைத்தது என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். எப்பொழுது மதீனாவிலே கால் வைக்கிறார்களோ, வரவழைப்பதற்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபியார்கள் சவுர் குகையிலே ஒளிந்திருக்கிறார்கள். அந்த சவுரில் இருந்து வரும் வரையில் ஒவ்வொரு நாள் தினமும் அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய வயோதிபர்கள், ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், யுவதிகள், பெரியவர்கள், சிறியவர்கள், பச்சிளங்குழந்தைகள் உட்பட அனைவரும் ஒவ்வொரு நாளும் வந்து பார்ப்பார்கள். மதீனாவுக்கு வருகிறார்களா, மதீனாவுக்கு வருகிறார்களா, ரசூல் வருகிறார்களா? வருகின்ற பொழுதுதான் தலால் பத்ரு அலைனா மின் தனியாத்தில் வதாஇ وجب الشكر علينا ما دعا لله داعي ايها المبعوث فينا جئت بالامر المطاع وجب الشكر علينا ما دعا لله داعي இந்த கசீதாவை படித்து அவர்கள் வரவைத்த காரணம் என்ன? இவர்கள் இங்கிருந்து போ என்று விரட்ட, அவர்கள் அங்கிருந்து தலால் பத்ரு அலைனா அங்கிருந்து விரட்டப்பட்டவர் வருகிறார் என்று அவர்களை ஊகிக்கவில்லை. மாறாக எங்களுக்கு வருகின்றது பத்ர் 15ஆம் தினத்தின் பூரண சந்திரன் வருகிறது. பூரண சந்திரன் வருகிறது. இஸ்லாத்தினுடைய சென்டர் அமைக்கப்பட்டது. இஸ்லாத்துக்கு என்று ஒரு பவுண்டேஷன் போடப்பட்டது. இஸ்லாத்துக்கு என்று ஒரு நாடு கிடைத்தது. இஸ்லாத்துக்கு தண்ணீர் ஊற்றக்கூடிய பாய்ச்சக்கூடிய விவசாயிகள் கிடைத்தார்கள். அந்த மதீன நகர் வந்தவுடன் அந்த நபியார்கள் செய்த வேலைகளில் ஒன்றுதான் பள்ளிவாயல் கட்டியது அனைவருக்கும் தெரியும். இன்னொரு வேலையை செய்தார்கள். அந்த மதீனமா நகருக்கு முன்னால் இருந்த பெயர் தான் யஸ்ரிப். யஸ்ரிப் என்று சொல்வது கேவலமான ஊர் அர்த்தம். உதாரணமா எங்களுடைய நாடுகளில் இருக்கின்றது சில பகுதிகள் கொரியா என்றோம். கொரியாவா, கொரியாவா? சில பகுதிகள் எங்களுடைய ஊர்களில் இருக்கு கொரியா என்று சொல்லுவோம். ஏன் கொரியா என்ற? எல்லாரும் நகரத்தில் வாழ்றாங்களா? அங்க இல்ல, அங்க வித்தியாசமான லைஃப் ஸ்டைல் உண்டு. அதுக்கு நாங்கள் கொரியா என்று பெயர் வச்சிருக்கிறோம். இதே மாதிரி என்று சொல்லக்கூடிய கேவலமான ஊர், அது ஒரு சுகம், ஒரு துரதிஷ்டமான ஊர். அங்க வாழ்றவங்களுக்கு லக் இல்ல, அவர்களுக்கு முன்னேற்றம் இல்லை என்று சொன்ன ஊர். எப்பொழுது நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரிலே கால் பதித்தார்களோ அவர்கள் அந்த ஊரினுடைய பெயரை மாற்றினார்கள். இது யத்ரிப் அல்ல, இன்று முதல் இதனுடைய பெயர் மதீனா. இது ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்தின் முதலாவது இஸ்லாம் வெளிரங்கமாக பார்க்கின்ற பொழுது அடித்து விரட்டியதை போன்றிருந்தாலும் உள்ரங்கம் இஸ்லாம் வளர்ந்தது அங்கிருந்துதான். உள்ரங்கம் இஸ்லாம் தோற்றுவித்தது அங்கிருந்து தான். காஃபிர்கள் அவர்கள் அவர்களுடைய கையாலேயே கை சேதத்தை தேடிக்கொண்டது இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாகத்தான். இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாகத்தான். இரண்டாவது விடயம், இந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு தரக்கூடிய படிப்பினை தான். அல்லாஹினுடைய கட்டளையின் பிரகாரம் நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். முதலாவது ஹிஜ்ரத் நடைபெறுகிறது, அதில் நபி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. சஹாபாக்களை அனுப்பினார்கள். எங்கு அனுப்பினார்கள்? அபிசீனியாவுக்கு அனுப்பினார்கள். அபிசீனியாவுக்கு அனுப்பினார்கள். இஸ்லாத்துக்கும் அபிசீனியாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அபிசீனியாவை தேர்ந்தெடுத்த காரணம் என்ன? சில சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் ரோமாபுரிக்கு செல்லலாமே. யா ரசூலல்லாஹ், நாம் ஈரானுக்கு பாரசீகத்துக்கு செல்லலாமே என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியல் கண்ணோட்டம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் ரோமுக்கோ பாரசீகத்துக்கோ சென்றால் அங்கு இருக்கக்கூடிய மன்னர்கள் ஆட்சி சிஸ்டம் முறைமை உங்களுக்கு பாதுகாப்பு தர மாட்டாது. சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு பாதுகாப்பு தர மாட்டாது. ஏற்கனவே மரத்தில் இருந்து நாம் விழுந்திருக்கிறோம். மாட்டை விட்டு விடக்கூடாது குத்துவதற்கு, அதனால் தப்பிப்பதற்கு இடம் தேட வேண்டும். ரோம் அதே போன்று பாரசீகத்துக்கு சென்றால் அங்கிருக்கக்கூடிய ராஜாமார்கள், அரசர்கள் உங்களை அழித்து விடுவார்கள். இடம் தந்தாலும், அதையும் மீறி இடம் தந்தாலும் உங்களை கவனிக்க மாட்டார்கள். அதையும் மீறி கவனித்தாலும் அடிமைப்படுத்துவார்கள். இது ஒன்றும் எங்களுக்கு சரி வராது. சுப்ஹானல்லாஹ், எந்த இடத்திலும் தன்னுடைய ரெஸ்பெக்டை, தன்னுடைய அந்தஸ்தை அடிமையா சரி வாழ்வோம் என்பது கிடையாது. நெஞ்சை நிமிர்த்தி வாழ்வது தான் முஸ்லிம்கள் என்பதை நபி அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக படித்தார்கள். அதற்கு தேர்ந்தெடுத்த இடம் அபிசீனியா செல்லுங்கள். நஜ்ஜாஷி என்ற ஒரு மன்னர் இருக்கிறார். அவர் அழகான முறை முஸ்லீம் கிடையாது. அவர் அவருடைய மார்க்க மதத்தை அழகான முறையிலே பின்பற்றுகின்றார். அவர் உங்களுக்கு அடைக்கலம் தருவார் என்று நம்புகின்றேன். செல்லுங்கள். இந்த இடத்துக்கு அனுப்பினார்கள். இந்தியா, சைனா, இந்த மாதிரி பகுதிகளுக்கும் அனுப்ப இருந்தது, ஆனால் அனுப்பவில்லை. காரணம் என்ன? அந்த இடங்களுக்கு சென்றால் தொடர்பு துண்டித்துவிடும். போன மக்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியாது. ஆழ்கடலிலே கொண்டு போய் விட்டு வந்த போதுதான். எனவே அந்த இடத்திற்கு அனுப்பவும் இல்லை, வெகு தொலைவிற்கு அனுப்பவும் இல்லை, ரொம்ப பக்கத்துக்கு அனுப்பவும் இல்லை. நடுத்தரமான இடத்தை தேர்ந்தெடுத்து பௌதீக ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எங்களுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார். இப்பொழுது நபியுல்லாஹினுடைய வரலாறு, அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்ற பொழுது ஹிஜ்ரத்துக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய தோழரே, என்னுடைய தோழரே, ஒரு நாள் வர இருக்கின்றது, நானும் நீங்களும் பெரிய ஒரு பயணம் செல்ல இருக்கின்றோம், எனவே அதற்காக தயாராகுங்கள். சுபஹானல்லாஹ், தவக்குலுக்கு ஒரு பாடம், இது ஈமானிய பாடம், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமானோர் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் தவக்குல் என்று சொல்வது, நான் வீட்டில் இருந்தால் அல்லாஹ் எனக்கு கொண்டு வந்து தருவான். அது அந்நிய, அது சிங்கள மொழியில் ஒன்று இருக்கின்ற தினதைய வாழை கடாகினதை, வாழை கடாகினதை வாழ கௌதாதான், தொடர்ந்து மழை பெய்ஞ்சா நீ வீட்டுல இருந்து வெளியே தண்ணி விட்டுள்ளு. எனவே அப்படி ஒன்று இஸ்லாத்துல இல்ல, அது ஒரு தவக்குல்லைன் அல்ல. தவக்குலை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிப்பித்தார்கள். அபூபக்கர், ஒரு காலம் நெருங்கின்றது, நானும் நீங்களும் தூர பயணம் செல்ல இருக்கின்றோம், ஆயத்தமாகுங்கள். அபூபக்கருக்கு தெரியும் நபிக்கு புறாக்கு வரும், ஒரு எட்டுல வானத்தை நோக்கி போவோம், ரெண்டு பேரும் செல்லலாமே, இதற்கெல்லாம் பயப்படணுமா? இல்ல, ரெண்டு விஷயத்த ரெண்டு பிராணிகளை வாங்கி சாப்பாடு போட்டு வளர்த்தாங்க நபிக்காக, சாப்பாடு போட்டு வளர்த்தாங்க. இப்ப நபி சொல்றாங்க, அபூபக்கர் இன்றைக்கு ராவ், நானும் நீங்களும் செல்ல இருக்கின்றோம். செல்லுகின்ற பொழுது அது கதை எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நடந்த சில சில விஷயத்தை மட்டும்தான் சொல்லி கொண்டு போகின்றேன். வெளியில் செல்கிறார்கள், செல்லுகின்ற பொழுது அப்துல்லாவின் உரைகத் என்று சொல்லக்கூடிய ஒரு காபிர் அவரைத்தான் வழிப்போக்கனாக ஆக்கிக் கொண்டார்கள். அப்துல்லாவின் உரைகத் என்ற காபிரை வழிப்போக்கனாக ஆக்கிக் கொண்டார்கள். ஏன்? அனைவருக்கும் தெரிந்த பாதையால் மதீனாவுக்கு செல்ல முடியாது, சென்றால் விரட்டி வருவார்கள். பை ரோட் பிடிச்சுதான் நாங்க போகணும், ஏதாவது ஒரு ரோடால் எங்களை கூட்டி போங்கோ. அவருக்கு கூலி கொடுத்து கொண்டு போனார்கள். இது என்ன படிப்பினையை தருகிறது? ஒரு காபிர் அவன் தான் கொல்றதுக்கே ரெடியா இருக்கிறான், வீட்டை சுத்தி ஆட்கள் போடப்பட்டிருக்குது, ஆனால் அந்த காபிருக்கு சல்லி கொடுத்து அந்த காபிரோட ஊரை விட்டு வெளியில போறாங்க என்றால் அந்த சகஜீவனையே எப்படி இருந்திருக்கும் நபியே? நபியுடைய சகஜீவனைய எப்படி இருந்திருக்கும் அந்நிய மக்களுடன்? நபி மௌத்தாகின்ற பொழுது நபியுடைய ஒரு கவசம் ஒரு யகூதி இடத்துல அடமானமாக வைக்கப்பட்டிருந்தது. போனிங், நபி மௌத்து, நபியிட ஒரு சொத்து ஒரு யகூதிட கையில கொடுக்கப்பட்டிருந்தது. கடனுக்கு மாற்றமாக எடுத்துக் கொடுத்திருந்தார்கள். எவ்வளவு அழகாக வாழ்ந்தார்கள். எனவே செல்கிறார்கள், சென்று கௌர் குகையிலே தங்க வேண்டிய நிலைமை, தங்க வேண்டும். வீட்டிலே மூன்று நபர்களை நியமித்திருந்தார்கள், ஒன்று அஸ்மா பின் தி அபிபக்கர், இன்னொன்று மகன் அப்துல்லா பின் அபிபக்கர், மூன்றாவது அப்துல்லா பின் புஹைரா, மன்னிக்கவும் ஆமீர் பின் புஹைரா ரலியல்லாஹு அன்ஹும். இந்த மூன்று பேர்களை நியமித்திருந்தார்கள். இவர்களை நியமித்திருந்தது எதற்காக என்றால் மக்காவினுடைய நியூஸ் என்னுக்கு தவுர் குகைக்கு வர வேண்டும், நான் தவுர் குகையிலே ஸ்டே பண்ண போகிறேன், ஒளிந்திருக்க போகிறேன், மக்காவில் இருக்கக்கூடிய நியூஸ் அதே போன்று சாப்பாடு தண்ணி இதெல்லாம் நீங்க மூணு பேரும் தான் பொறுப்பு கொண்டு வர வேண்டும். சுபஹானல்லாஹ், எவ்வளவு இதுதான் தவக்குல், இதுதான் தவக்குல். அல்லாஹ் தருவான், மலை உள்ளுக்கு போவோம், அது நடக்காது. ரெடி தவக்குலுக்கு சீலா வந்தவங்க எங்களுக்கு தவக்குல் படித்து தருகிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று பேரை விட்டு செல்கிறார்கள். அப்துல்லா பின் அபூபக்கர், அஸ்மா பின் தி அபூபக்கர், மகனும் மகளும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வேலை சாப்பாடு தண்ணி கொண்டு வாரது. ஆமீர் பின் புஹைரா ரலியல்லாஹு அன்ஹு இவங்கள வேலை என்ன தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் முன்னால செல்ல செல்ல பின்னால ஆட்டு மந்தையை ஓட்டி கொண்டு செல்வார்கள், ஆட்டு மந்தையை ஓட்டி கொண்டு செல்வார்கள். எதற்காக ஆட்டு மந்தையை ஓட்டி செல்வார்கள்? முன்னால ரெண்டு பேர் நபி இருக்கிற இடத்துக்கு போறாங்க, அவங்களோட ஃபுட் ஸ்டெப் காலடிகளை பின்துயர்ந்து காபிர்கள் வந்து கௌப் குகையை அடைந்து விட்டால் ஆபத்து என்பதனால் பின்னால் ஆமீர் பின் புகைரா அடையாளம் தெரியாத ஒரு நபரை போன்று ஆட்டு மந்தையை ஓட்டிக்கொண்டு செல்வார்கள். அந்த ஆட்டினுடைய தூசு புழுதியினால் அவர்களுடைய காலடி அழிந்துவிடும். கௌர் குகையில இருக்கிறாங்க, காபிர்கள் வாராங்க, காபிர்கள் அவங்களா தன் கண்டெடுக்கல, பறவைக்கு அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான். கழுகுகள், பருந்துகள், இந்த கழுகுகளின் மூலமாக எங்க இருக்கிறேன் கண்டெடுத்தாங்க. அந்த இடத்து ஜிபிஎஸ் சிஸ்டம் கழுகுகளின் மூலமாக கண்டெடுக்கிறார்கள், வருகிறார்கள், குகை நுனியில் நிற்கிறார்கள். குனிந்து பார்த்தால், நாங்கள் ருகு செய்வதை போன்று குனிந்தால் உள்ளே இருக்கும் இருவரும் அப்படியே அகப்பட்டுக் கொள்வார்கள். இந்த இடத்திலே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவக்குலை விளங்கப்படுத்தினார்கள். யார் ரசூலுல்லாஹ், குனிந்து பார்த்தால் இருவரும் அகப்பட்டுக் கொள்வோமே என்று அபூபக்ர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது, லா தஹ்சன், கவலைப்படவானம் அபூபக்ர், இன்னல்லாஹ மானா, நாங்க செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சிட்டோம், இனி அல்லாஹ் எங்களோட. ஒன்றையுமே செய்யாம வீட்டுல தூங்கி கொண்டு அல்லாஹ் என்னோட அடிக்கிறான் என்றா அல்லாஹ் அல்ல பக்கத்திலே சைத்தானிப்பான். எனவே தவக்கலினுடைய அடிப்படையை நபியுல்லாஹ் கார் தௌர்ல, இந்த தௌர் குகையில விளங்கப்படுத்தினான். இதுதான் எங்களுக்கு ஹிஜ்ரத் தந்த பாடம், இதுதான் எங்களுக்கு ஹிஜ்ரத் வழிகாட்டிய விதம். எனவே அல்லாஹின் நல்லடியார்களே, இதை நேச செல்வர்களே, இந்த 1440 நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த இஸ்லாத்துக்கு எதையேனும் ஒரு நல்லதை செய்தவர்களாக வாழ்ந்து, அதே போன்று அல்லாஹினுடைய அவனுடைய ரசூலுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழ்ந்து, இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நியாயமானவர்களாக நல்லவர்களாக வாழ்ந்து, நல்ல ஜெயசீலர்களான பட்டியலே எங்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா சேர்த்தள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன், அதே போன்று என்னென்ன தேவைகள், என்னென்ன விடயங்கள் நாங்கள் படிக்க வேண்டியிருக்கின்றதோ அவைகளை தேடி படிப்பதற்கான கால நேரங்களை ஒதுக்கி படித்துக் கொள்வோமாக. அதே போன்று யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த வருடத்தை சுபீட்சமான வருடமாக ஆக்கி அருள்வாயாக. எதிர் வரக்கூடிய நோன்பை அழகான முறையில் நோன்பதற்கு தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ், இன்னும் சில தினங்களில் 20 அதே போன்று 21 இந்த மாதத்தினுடைய 20-21 நோன்பு பிடிக்க இருக்கின்றோம். யா அல்லாஹ், பிடிப்பதற்கு எங்களுக்கு தௌஃபிக் செய்வாயாக, அழகான முறையிலே பிடிப்பதற்கு நசீபாக்குவாயாக. எங்கள் அனைவருக்கும் இந்த மாதத்தை அழகான ஒரு மாதமாக ஆக்கி அருள்வாயாக. என்னென்ன விடயங்கள் இந்த முஹர்ரமிலே நீ ஹராமாக்கி வைத்திருக்கின்றாயோ அந்த அனைத்தையும் நாங்களும் ஹராமாக முறையில் எடுத்து வாழ்வதற்கு தௌஃபிக் செய்வாயாக. வாஹிரு தஃவானா. அல்ஹம்து